திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து நான்காவது நூற்பா இதன் தொடர்ச்சியாக வருகிறது. இந்த நூற்பாவில் அந்த அந்தரக்கரணமாய் ஆன்மாவாதியை தனியாக வைத்துக் கொண்டு மறுக்கிறார் ஒருத்தனை மற்றும் அங்கே. அந்த நான்காவது நூற்பா இலக்கணம், அது என்னது? இலக்கணையல். அந்த இலக்கணையல்ல வச்சு இந்த அந்தக்கரணமா ஆன்மாவாதி மறுக்கப்படுகிறான். அதனால இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான்காவது நூற்பாவில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நூற்பாவுக்கு அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றன்று, அந்தக்கரணம் அவற்றின், அதுக்கு எழுவாயது ஆன்மா. இதில் ஆன்மான்னு முடிஞ்சது இல்லையா, அந்த ஆன்மா ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றுமன்று. ஒன்றன்றுங்கிறது என்ன செய்யணும், ஒன்றும்னு உண்மை வருவிச்சுக்கணும். அந்த ஆன்மா அந்த எழுவாயை வச்சுக்கணும், ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றுமன்று. ஆயினும் அது சகசமலத்தான் உணராது. சகசமலத்துன்றிருக்கு இல்லையா, அங்க ஒரு ஆண் போட்டுக்கணும். சகசமலத்தான் உணராது அமைச்சு அரசியேப்ப அவை சந்தித்தது நின்று ஐந்த வைத்தது என்று வைக்க வேண்டும். விளங்குதா? எனவே இங்க இந்த நூற்பாவுக்கு அதுக்கு கருத்துறை என்ன சொல்றாரு, அந்த நூற்பாவின் கருத்துறை என்ன சொல்றாரு? எல்லாரும் புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? இதுவும் அது, இதுவும் எதுவும் எது, இதுவும் அது நான் இதுவும் அது என்றாவது என்றதாவது என்ன அப்படின்னா, இந்த மூன்றாம் நூற்பாவில் சொன்ன ஆன்ம பிரகாசமே இதுவும், இதுவும் ஆன்ம பிரகாசமே. இந்த நூற்பாக்கு தலைப்பு என்னது? ஆன்ம பிரகாசமே என்பது பற்றி என்ன சொன்னாரு? இதுவும் அது. எனவே இந்த இரண்டும் ஆன்மாவை பற்றிய விளக்கமாய் அமைதல் பற்றி இதுவும் அது என கருத்துரை செய்தார். விளங்குதா? அப்புறம் இந்த மூன்றாம் நூற்பாவில முதல் ஐந்து அதிகரணங்களிலே, ஆன்மாவினுடைய உண்மை கூறு முகத்தான் அங்க என்ன செய்யறாரு, முதல்ல நனவை சொல்றாரு. அஞ்சு அதிகரணத்துல நனவு, கனவு, உறக்கம் போன்ற அவத்தைகளை, அதாவது ஒன்னு ரெண்டு மூணு, மூணு அதிகரணம் நனவு, நாலாவது கனவு, அஞ்சு ஆறுலாம் அஞ்சு என்னது உறக்கம். விளங்குதா? என்று இப்படி அந்த அஞ்சு அதிகரணத்துல எதெல்லாம் சொல்றாரு, நனவு கனவு உறக்கம் பேருறக்கத்தை சொல்கிறார். எனவே அங்க பொதுமையில் சொன்ன அவத்தையை, இந்த நான்காம் நூற்பாவிலே விரித்து சொல்வது பற்றி இதுவும் அது என வைத்து கொண்டார். விளங்குதா? முதல்ல தலைப்பை சொன்னோம், இப்போ அவத்தை அங்க பொதுவா சொல்லி சிறப்பா சொல்றாரு. விளங்குதா? அதனால இதுவும் அது என்றார் இல்லையா. எனவே இந்த மூன்றாம் நூற்பாவின் பொருளோடு, மூன்றாம் நூற்பாவில் சொன்ன பொருளோடு மாட்டெறிந்து, மாட்டெறிதல்ங்கிறது ஒரு யுக்தி, இந்த வார்த்தைய பொழிப்பு சொல்லப்பட்டது. அப்புறம் இந்த அந்தக்கரண ஆன்மவாதிகள் இருக்காங்கல்ல, அந்தக்கரண ஆன்மவாதிகளை அங்க இலக்கணம் கூறும் இந்த சூத்திரத்தில், இது இலக்கணம் சூத்திர சொல்றதுல நாலாவது நூற்பா என்னது? இலக்கணையல். எனவே இந்த இலக்கணையல் இலக்கணம் கூறுகிற இந்த இயல்ல, இந்த சூத்திரத்தில் அங்க ஒருங்கு வைத்து மறுப்பதால், அங்க மூணாம் நூற்பாவில் பிரமாண இயல் அதில் என்ன செஞ்சாரு, ஆன்மா இது இல்லை இல்லைன்னு மறுத்தாரு. இங்க நாலாவது அது இலக்கண இயல், அதிலேயும் மறுக்கிறாரு, அந்த கரணம் இல்லைன்னு மறுக்கிறாரு. எனவே மறுத்தல் ஒப்புமை பற்றி, அங்கேயும் மறுத்தல் இங்கேயும் மறுத்தல் என்ற மறுத்தல் ஒப்புமை பற்றி இதுவும் அது என்றார். விளங்குதா? எனவே இங்க அது மட்டுமல்ல இந்த மூன்றாம் நூற்பாவில் முதல் அதிகரணம் முதல் வெண்பா என்னது? வெண்பா அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்சலுத்தாய் நின்ற ஒன்று உளது அது நீ. அனைத்தும் நின்று தர்ப்பணம் போல் காட்டலால் சார் மாயை நீ அல்லை தர்ப்பரவும் அல்லை தனி என்றார் இல்லையா? அதானே சொல்றாரு, அதானே மூணாம் நூற்பாவில் அன்று அன்று என அனைத்தும் விட்டு அது முதல் வெண்பா தானே பார்த்தீங்களா? எனவே நாம் இப்போ திருப்புதல் தான். எனவே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முதல் நூற்பா முதல் பாட்டில் என்ன சொல்கிறாரு? அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது அது நீ என்று எதை குறித்தார்? ஆன்மாவை சொன்னார். ஆன்மா அஞ்செழுத்தா? இறைவன் அஞ்செழுத்தா? இறைவன் தான் அஞ்செழுத்து. அப்போ இங்கே ஆன்மாவை அஞ்செழுத்து என்றது எது எதனால? அஞ்செழுத்தால் அறிவு விளங்குதல் பற்றி. இந்த ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் எப்படி ஏற்படுது? ஐந்தெழுத்தால் அறிவு விளக்கம் ஏற்படுவது பற்றி. ஐந்தெழுத்தால் அறிவு விளங்குகின்ற ஆன்மாவை ஐந்தெழுத்து என்று ஆகுபெயராய் கூறினார். விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே அங்க அஞ்செழுத்தால் அறிவு விளங்குதுன்னு பொதுமையில சொன்னதை இங்க விரித்து சொல்கிறார். எங்க? நான்காவது நூற்பாவில் அது பற்றி இதுவும் அது என்றார். விளங்குதா? அங்க பொதுவா சொன்னதை இங்க ஒரே செய்தியை அங்க பொதுவா சொல்லியிருக்காரு, இங்க விரித்து சொல்றாரு. அதனால இங்க அது இதுவும் அது என்றார். அப்புறம் இந்த ஆன்மா ஆன்மாவையும் பொறியையும் அங்க மூணாவது அதிகரணத்தில் பொறியை அஞ்செழுத்துன்னு சொல்றாரு. பொறிகளை அஞ்செழுத்துன்னு சொல்றாரு என முறையே அங்க உபசரித்து சொன்னார். அவ்வாறு சொல்றத இங்க விரித்து சொல்வது பற்றி இதுவும் அது என்று அமைத்து கொண்டார் என்று இங்க அந்த ரெண்டுக்கும் உள்ள இயைபை சொல்கிறார். இந்த இயைபை சொல்கிறார். எனவே இந்த நூற்பாவில் இந்த நான்காவது நூற்பாவில் அந்தக்கரணம் ஆன்மா அன்று, அந்தக்கரணம் ஆன்மா அன்று, ஆன்மா இவற்றின் வேறு என மூன்றாம் நூற்பாவில் உத்தேசமாய் சொல்லி அதற்கு இலக்கணம் கூறுதல் முறையாலே இங்க அதிகரண இயைபு பெறப்படுகிறது. ஆன்மா வேறு வேறுன்னு பொதுவாக சொல்லியிருக்காரு இல்லையா, இங்கே இலக்கணம் ஓத்தால நிறுவுறாரு. அதனால ஓத்தி எய்வு பெறப்படுகிறது, அதிகரண எய்வு பெறப்படுகிறது. அப்புறம் ஆன்மா ஒரு தன்மையாய் நிலாது. மூணாம் நூற்பாவில் ஆன்மா ஒரு மாதிரி இருக்கலை, எப்படி செய்து? எனவே ஐம்புலனை அறிந்தும் ஒடுக்கம் அறிந்தும் இல்லையா, உண்டி வினையின்மை இன்றி கிடந்தும் இல்லையா, உணர்த்த உணர்ந்தும் இவ்வாறு வேறுபடுதல் பொருந்தாது. இந்த இப்படி ஆன்மானா அறிவு வேறு வேற ஒரு நிலையில் வெவ்வேறெல்லாம் இருக்கு. இவ்வாறு வேறுபடுதல் பொருந்தாது என்றும் ஆசங்கையை நீக்கும் முகத்தான் பாதை இயைபு பெறப்படுகிறது. இங்க ஏன் அப்படி அறிவு வேறுபட்டதுங்கிறத எங்க சொல்றாரு? அவத்தை எப்படின்னு காட்டி விளக்க போறாரு. எதுல நாள்ல விளங்குதா? எனவே அங்க என்ன சொன்னாரு? பொதுவா சொல்லியிருக்கிறாரு. எனவே அதை இங்க அந்த அறிவு வேறுபடுவதற்கு காரணத்தை விளக்கி சொல்வது பற்றி பாதை ஏவு, பாதை ஏவுனா சூத்திர ஏவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த மூன்றாவது நூற்பாவில் பதி பாசம் பசு, பதி பாசம் பசு என்று பிரமாணம் கூறிய இடத்து மூணுக்கும் வரிசையாக பிரமாணம் சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னும் பிரமாணத்தால் பெறப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? இலக்கணம் சொல்லணும். இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இலக்கணம் சொல்லணும். அந்த அவாநிலை பற்றி இதுக்கு அப்ப இலக்கணம் தான் என்ன அப்படின்னு அந்த அவாநிலையை நீக்கும் முகத்தான் இங்க ஓத்தியைவு பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே இங்க அதிகரணையைவு சூத்திரையைவு ஓத்தியைவு நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். விளங்குதா என்று சொல்லி இந்த நான்காம் நூற்பாவில் அந்த கரணம் ஆன்மா அல்ல, அந்த கரணம் ஆன்மா அல்ல. அப்போ இங்க இந்த நூற்பாவில் அந்த கரண ஆன்மான்னு சொல்றவனை மறுக்கிறாரு. அந்த கரண ஆன்மான்னு சொல்றவனை மறுக்கிறாரு. அது ஏன் தனியாக வச்சுக்கிட்டான்னா, இங்க மூணாவது நூற்பாவில் கடைசி அதிகரணத்தில் அவைதான் வெவ்வேறு பெயர் பெற்று நிற்றலான் அப்படின்னு ஒரு ஏது வந்ததுலையா, அந்த ஏதுக்கு பதில் கூறும் முகமாக இதை அமைத்திருக்கிறார். இந்த நான்காவது நூற்பாவில் சொல்லக்கூடிய இந்த உயிர் என்பது அந்தக்கரணங்கள் என்பவை ஆன்மானே நம்முடைய பிரமாண நூல்களிலே பெயர் பெற்று நிற்கின்றன இல்லையா. சிந்தையை சீவன் என்றுலாம் சொல்றாரா இல்லையா. எனவே சித்தத்தை போய் சீவன் சொல்றோம் இல்லையா. மனமத புத்தியை இப்படி மாத்தி மாத்தி சொல்றோம். எல்லாமே என்ன சொல்றோம், ஆன்மானு அந்த கரணங்களை நிறைய இடத்துல குறிப்பிடுகிறோம். அதனால ஆன்மானு பெயர் பெற்ற அந்த கருவிகளை தனியா எடுத்து மறுக்கிறார். விளங்குதா. அப்புறம் இந்த அவத்தையை பற்றி இந்த நான்காம் நூற்பாவில் சொல்லும் போது அந்த கரணத்தை சொல்லாம அவத்திய சொல்ல முடியாது. அதனால அவத்திய சொல்லும் போது அங்கே மூணாம் நூற்பாவிலே அந்த கரணத்தை மறுத்திருந்தா பழையபடி இன்னொரு தடவை இங்கேயும் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால ஒரே இடத்துல சொல்லலாம்னு இந்த நூற்பாவுக்கு கொண்டு வந்தார். விளங்குதா. இங்கே அப்படி கொண்டு வரும்போது முதல் அதிகரணத்தில் என்ன சொல்றாரு, அந்த கரணம் ஆன்மா இல்லைன்னு சொல்லும் போது மனோ புத்தி அகங்கார சித்தங்களின் ஒன்றன்று என்றதுங்கிறாரு. ஏன் அந்த பேரை சொல்றாரு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவதானே அந்த கரணம், இதையும் பேரை சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த கரணம் ரெண்டு இருக்கு, அக அந்த கரணம் புத அந்த கரணம் இருக்கு. எனவே அக அந்த கரணிக்கு மேல செல்லாமை பொருட்டு இங்க எதுன்னு குறிப்பிட்டு அந்த மயக்க நீக்குமுகத்தான் இங்க பேரையும் சொல்லி கொண்டார். அப்புறம் மறுப்பு ஒன்றும் விசேஷம் கிடையாது. மறுப்பு எப்படி நாம அந்த மூணாவது அதிகரணத்துல இந்த ஐம்பொறிகள் ஆன்மா இல்லைன்னு மறுத்தமோ அதே மறுப்பு தான் இல்லையா. இங்க இந்த அந்த கரணங்கள் எப்படி வேலை செய்கின்றன, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொன்றைத்தான் அறிகிறது. இப்ப மனம்னா என்ன செய்யுது, பற்ற மட்டும்தான் செய்யறது, அது நிச்சயிக்காது இல்லையா. இந்த அகங்காரம் என்பது ஊக்கத்தை மட்டும்தான் தெரியும், அது பற்றாது இல்லையா. புத்தி என்பது நிச்சயிக்க மட்டும்தான் செய்யும், அது என்ன செய்யாது, பற்றாது, ஊக்கம் தராது. சித்தம் என்பது சிந்திக்க மட்டும்தான் செய்யும், மற்ற வேலையை செய்யாது. எனவே இவையெல்லாம் பார்க்கறதுக்கு பற்றுது அப்படின்னா என்ன அப்படி இருக்கு. இப்போ ஆன்மா மனம் பற்றுகிறதுங்கிறோம். மனம் பற்றுகிறதுனா எதை பற்றுகிறது, எப்படி பற்றுகிறது, மனம் பற்றுகிறதுனா எதை பற்றுகிறது, எப்படி பற்றுகிறது. ஆன்மா இச்சை வடிவானது. ஆன்மா என்னது, இச்சை வடிவானது. எதனால, அதான் அராகத்தால் செலுத்தப்படுவதால். மனம் எதனால் செலுத்தப்படுவது, அராகத்தால் செலுத்தப்படுவதால் அது இச்சை வடிவானது. எனவே அது எப்படி வாயில்களின் மூலம் புலன்களை பற்றுகிறது, வாயில்களின் மூலம் புலன்களை பற்றுகிறது. விளங்குதா. அப்போ ஒரு பற்றுதுன்னு சொன்னா அறிவில்லாதது பற்றுமா, அறிவில்லாம பற்றுமா. சரி, ஒன்னு ஊக்கம் தருதுன்னா அறிவில்லாம ஊக்கம் கொடுக்குமா, சடம் ஊக்கம் கொடுக்குமா. சரி, நிச்சயிக்குன்னு சொன்னா அது அறிவில்லாம நிச்சயிக்குமா. சித்தம் மீள மீள சிந்திக்கினா அறிவில்லாதது சிந்திக்குமா என்று இந்த கருவிகளை நோக்கும் பொழுது அறிவுடையன போல தோன்றுகிறது. அதான் அவைதான் பிரகாசமாய் நின்றே, அறிவுடையவனோட தோன்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். நல்லா யோசிச்சு பார்த்தா அது அறிவில்லை அப்படின்னு தெரியும். விளங்குதா. இப்போ நீங்க பெரிய இரும்பு ஆலைகள் பார்த்துருக்கீங்களா, இரும்பு ஓரெல்லாம் உருக்குவாங்க, இரும்பெல்லாம் உருக்குவாங்க, கழிவெல்லாம் போட்டு உருக்கி ஃபர்னஸில் உருக்கி குழம்பு மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அது வார்ப்பட மற்ற இதுக்கு போகும். அந்த இடத்துல கடுமையான ஹீட் இருக்கும். அந்த இடத்துலலாம் இப்போ எல்லாம் என்ன வச்சுருக்காங்க, ரோபோட். அது வந்து எந்தெந்த இரும்புகளை எந்த ப்ரப்போர்ஷனில் சேர்க்கணுமோ அந்த அளவில் கொண்டு அதில் ஃபர்னஸில் கொட்டும். நம்ம வேலையை ரொம்ப லேசாக்கிறது. அதை பார்த்தா அப்பா என்னம்மா வேலை செய்யுது, கரெக்டாக பார்த்து பார்த்து கொண்டு போகிறது பாருங்க, ஏ அப்பா எவ்வளவு அறிவு இருக்கு இதுக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கிட்ட போயிருந்தா உங்களை தூக்கி உள்ள போடணும். விளங்குதா. அதுக்கு அந்த இரும்பு ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான். ஏன் அப்படி செய்யுது, அதுக்கு பெருமான் இப்போ நாம என்ன செட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோமோ அதை மட்டும்தான் செய்யும், அதுக்கு அறிவே. அது மாதிரி மனம் இதெல்லாம் கருவி தான். பெருமான் நீ பற்ற மட்டும்தான் செய்யணும் அதை செட் பண்ணி வச்சிருக்காரு, அது அந்த ஒரு வேலையை தான் செய்யும். சித்தம்னா நீ சிந்திச்சுக்கிட்டே இருன்னு வச்சிருக்காரு, அதை மட்டும்தான் செய்யும். மற்ற வேலையை அது இந்த உயிருங்கிற ஒரு பொருள் இருந்தால் தான் மற்ற வேலையை செய்யும். விளங்குதா. எனவே அவையெல்லாம் வெறும் சடமான கருவிகளே என்று அந்த நான்காம் நூற்பாவில் சொல்றாரு. விளங்குதா? அப்படி சொன்னவர், அப்போ அந்த உரிவு, இந்த உயிர் என்பது இந்த கருவிகளை ஆளுகின்ற அறிவுடைய பொருள் என்றால், அறிவுடைய பொருளுக்கு சடத்தின் துணை எதற்கு? கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்வி எழுப்புறான். இவன் அறிவுடையவனா? இவனுக்கு அறிவுடையன்தான், காலெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் கால் நொண்டி, காலில் ஒரு அடிபட்டுருக்கு, அதனால என்ன செய்யறான், கம்பு ஊனிட்டு தற்காலிகமாக நடக்கான் இல்லையா? அந்த காலில் ஊனம் போயிடுதுன்னா உலக நடராஜா மாதிரி நடப்பான். பேர் நடராஜா தான், ஆனால் இப்போ எப்படி நடக்காரு? நொண்டி நொண்டி நட, ஏன்னா அதில் காலில் ஒரு ஊனம் இருக்கு. விளங்குதா? அது மாதிரி இவன் அறிவுடையவன் தான், ஆனால் இவன் அறிவில் ஒரு ஊனம் இருக்கு. ஆணவம் என்ற ஒரு ஊனம் அங்கே இருக்கு, அதுதான் இவனை என்ன செய்ய முடியாது, சுதந்திரமா செய்ய விடலை. எனவே அதை நீக்குதற் பொருட்டு நடக்க முடியாதவன் கம்பு உணரான் இல்லையா தற்காலிகமா, அதுபோல இந்த கருவிகளின் துணையை நாடுகிறது. விளங்குதா? எது போலனா அரசனுக்கு அமைச்சருடைய உதவி தேவைப்படுவது போல என்று சொல்கிறார். விளங்குதா? அப்போ இந்த கருவிகளினுடைய துணையை சார்ந்து ஒரு ராஜா இருக்காரு, அவர் மந்திரிகள் வச்சுதான் ராஜா நடக்கு இல்லையா? இப்போ நம்ம ராஜா, இங்க ஒரு ராஜா இருக்காரு, இங்க ஒரு நம்ம வகுப்புலேயே ஒரு ராஜா இருக்காரா இல்லையா? தெரியுமா? அடே அப்பா, அவரை தெரியாதவர் யாரு? இப்போ இவர் ராஜா இருக்காரு, இவர் வந்து இப்போ நாங்க தினம் சாயந்தரம் சாயந்தரம் போறப்போ எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு போறோம் வைங்க, அன்றைக்கு கொஸ்டின் சப்ளை பண்ணிட்டு போயாச்சுன்னா என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க? ஏசுவோம் கேடோ, ஆ உட்காந்து எழுதுவீங்களா இல்லையா? இவர் வகுப்பில் பூரா பேசிக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு ராஜா. ராஜா என்ன செய்கிறாரு? கவனம் இங்கே இல்லாமல் அங்கே இங்கே பார்த்துட்டு அப்புறம் மறுநாள் எழுதி கொண்டாடணுமா இல்லையா? அப்போ என்ன செய்வார்? பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி, உங்கள் பேர் என்னண்ணாச்சி? ஆ யாரு? ஆ துரைசாமி ஐயா, அங்கே பின்னால் இருக்கவங்க இவங்க கிட்டலாம் கேட்டு தானே எழுத முடியும். அப்போ இவர் இந்த ராஜான்னு பேர் இருந்தாலும் அவங்க உதவியை நாடித்தான் பரிச்சை எழுத முடியுது. அப்போ அவர் பிகு பண்ணிக்கிட்டே தானே செய்வார், திடீர்னு காலை வாரிடுவார், பண்ணுவாரா மாட்டாரா? ஒரு நாளை கொடுப்பாரு, ரெண்டு நாளை கொடுப்பாரு, மூணா நாள் போயாண்டுருவார். விளங்குதா? அதனால இந்த ஆன்மா பிறருடைய உதவியை நாடி இருக்கும் பொழுது, கருவிகளுடைய உதவியை நாடி இருக்கும் போது அந்த கருவிகள் என்ன செய்கிறது, வினைக்கு தகுந்தாற் போல செயல்பாடு குறைகிறது. அப்போ அவனுக்கு என்ன ஆகுது, அறிவில் குறைவு ஏற்படுகிறது. எல்லாம் நல்ல வேலை செஞ்சான், நல்ல கொடுத்தாம்னு வைங்க நஞ்சம், என்ன செய்வான், நல்ல ஒத்துழைப்பு தருவான், இல்லைனா காலம். எனவே இந்த கருவிகள் வினைக்கு தகுந்த, அதான் அவன் சேலரி, வினை தான். அவன் நல்லது செஞ்சிருக்கானா, கருவிகள் நல்ல பேர செயல்படும். அவன் தீவினை நேரம்னா அது ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கும் விளையா, அதனுடைய செயல்பாடு ரொம்ப மந்தமாக நிகழும். விளங்குதா? அதைத்தான் என்ன சொல்கிறோம், அவத்தை கருவிகள் இருக்கும், ஆனால் செயல்பாடு எப்படி இருக்கும், செயல்திறன் குறைஞ்சு குறைஞ்சு வரும். விளங்குதா? அந்த இதை எதுக்கு வச்சிருக்காங்க இறைவன்னா, அதுவும் கருணை தான். இந்த ஆன்மாவுக்கு வினை அனுபவிக்கும் போது இழைப்பு ஏற்படும், அந்த இழைப்பை தற்காலிகமாக நீக்கிறதுக்கு தான் என்ன செய்யறான், அறிவை நல்லா விளங்க வைக்காம் பிறகு கொஞ்சம் குறைக்காம் பல எப்படி கூட்டுதான். விளங்குதா? இப்போ டூ வீலரில் போறீங்கன்னா அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி நிறைய வேணும், என்ன செய்யணும், ஆக்சிலேட்டரை ஒரே மாதிரி பிடிக்கக்கூடாது, விடணும் பிறகு கூட்டணும், விடணும் கூட்டணும், அப்படி இருந்தால் தான் என்ன செய்யும், ஃபியூல் எஃபிஷியன்சி நிறைய இருக்கும். விளங்குதா? அதே மாதிரி தான் இவர் செய்கிறாரு. இந்த ஆன்மாவுக்கு அறிவு நல்லா செயல்படணும்னு என்ன செய்யணும், அறிவுடைய செயல்பாடை அப்படியே கருவிகள் எல்லாம் வேலை செய்ய வைக்கணும், அப்புறம் கொஞ்ச நேரம் படியாக குறைக்கணும், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த அப்புறம் பழையபடி. எனவே அது நமக்கு சிவப்பிரகாசத்தில் சொல்கிறாரு, அதுவும் கருணை தான்னு. விளங்குதா? எனவே இந்த அவத்தைகளை நமக்கு ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த அவத்தை உள்படுவது தான் ஆன்மாவினுடைய இலக்கணம். ஆன்மாவின் இலக்கணம் என்னது, கருவிகளுடன் கூடி, கருவிகளுடன் கூடி அறிவில் பெருக்கமும் சுருக்கமும் அடைவதே ஆன்மாவினுடைய பொது இயல்பாம். இது ஆன்மாவினுடைய பொது இயல்பு. விளங்குதா ராஜா? விளங்கிச்சா? எல்லாம் இப்போ சரிதான். கருவிகளுடன் கூடி அறிவிலே பெருக்கமும் சுருக்கமும். விளங்குச்சா? எனவே இந்த அவத்தையே, இங்கே ரெண்டு அவத்தையும் சொல்கிறாரு, சகல கேவலம் சகலத்தில் சகலம் என்ற இரண்டு அபத்தையே அங்கு சொல்கிறார். சுத்தத்தை பின்னால ஆறுல சொல்கிறார். அவ்வாறு சொல்லி இப்போ இந்த நான்காம் நூற்பாவில் இந்த ஆன்மா அறிவுடைய அந்தக்கரணங்கள் அல்ல, அவற்றின் வேறான அறிவுடைய பொருள். ஆனாலும் இதில் ஆணவ மலம் என்று ஒன்று இருக்கிறதுனால இதுக்கு துணை தேவைப்படுகிறது. அந்த கருவிகளுடைய துணையை நாடி இருப்பதனால அதுக்கு என்ன செய்கிறது, அபத்தை ஏற்படுகிறது என்று சொன்னார் இல்லையா. அதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்றார். எனவே இங்கே ஆன்மாவின் இலக்கணம் சொல்லும் பொழுது கூடவே ஆணவ மலத்து இலக்கணமும் உடன் கூறுகிறார். ஆணவ மலத்து இலக்கணமும் ஏன் அதை அப்படி சொல்றாரு, இந்த ஆணவ மலமானது உயிரோடு கலந்து நின்று அந்த வேலையை செய்கிறது, மற்ற ரெண்டு மலமும் அதற்கு வேறாய் நின்று தொழிலை செய்கின்றன. எனவே இங்கே ஆன்ம இலக்கணம் சொல்லும் போது உடன் வைத்து ஆணவ மலத்தையும் இலக்கணத்தை சொல்கிறார். விளங்குதா? எனவே இவ்வாறு இங்கு சொல்லி இப்போ இந்த ஆன்மா அறிவுடைய பொருள்னு சொல்லியாச்சு, அதனுடைய உதவிக்கு இறைவன் கருவியை கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டோம், இதானே சொல்லியிருக்கோம். எனவே இந்த ஆன்மாவும் இந்த அமைச்சரான கருவிகளும் கூடி இந்த உலக அனுபவம் என்ற ராஜ்ய பரிபாலனத்தை செய்யுமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ஆண்டுருவாங்களா? ஆளமாட்டானா? ஏன்? அதான் மந்திரி கொடுத்தாச்சே, அதானே அந்த கரணம் சொல்லியாச்சு. ஆமா, அரசன் இருக்கான், அவனுக்கு எல்லாத்தையும் அறிய முடியாது, அந்த குறை இருக்கிறதுனால துணையாகி அமைச்சர்களை கொடுத்தாச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ஆளமாட்டானா? ஏன் சொல்லுங்க, அது யாரும் மாத்தி சொன்னா? மந்திரி தான். இதை சொல்லதுக்கு ஒரு ஆளா? ஓ, மந்திரி தான் ராஜா வாயிருவான்னு அப்படியா சொன்னோம்? அப்படி நாங்க சொல்லல சாமி. எதுக்காக இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ஆள முடியுமானா? முடியாது, முடியாது. அப்ப என்ன வேணும்? இப்ப ராஜா இருந்தாலும் ராஜாவுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ராஜகுரு என்பது ஒருவர் வேண்டும். அவர் சொன்ன பிறகுதான் என்ன செய்வான், நாட்டை இவர்களை செலுத்தி ஆளுவான். அப்ப அவனுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு ஒருத்தர் வேணுமா இருக்கா இல்லையா? அது போல இந்த உயிர்களுக்கு கருவிகளை கொடுத்தா மட்டும் போதாது, அந்த இவற்றை செலுத்துகின்ற திரோதான சக்தியும் வேண்டும் என்பதை சொல்வதுதான் ஐந்தாவது நூற்பா. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே இந்த ஐந்தாம் நூற்பாவில் அமைச்சு அரசியைப்ப, அமைச்சு அரசியைப்ப அது செய்யுது அப்படின்னா, அரசு யாரு, அமைச்சர் யாரு? அரசர் ஆன்மா, அமைச்சர் அந்தகரணம், அந்தகரணம் தானே அப்படின்னு சொன்னா அது முற்றுவமை ஆகாது, முற்றுவமை ஆகாது. எனவே இங்கே இவை அஞ்சவத்தை பட்டு வினைப்பயனை நுகர்வதற்கு முதல்வனுடைய சக்தியும் உபகாரம் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இறைவனுடைய முதல்வனுடைய சக்தியினுடைய துணை வேண்டுமா வேண்டாமா? அந்த ஐயத்தை நீக்குவதனால அதிகரண ஏய்வு பெறப்படுகிறது. ஏன்னா இவன் அரசன்னு சொல்றதெல்லாம் உபசாரம், கருவிகள்லாம் இவனுக்கு அடங்கி இருக்கணும், ஆனா இல்லை. அதனால இந்த அப்போ அதை நடத்துவதற்கு என்ன வேண்டியிருக்கு, இறைவனுடைய முதல்வன் துணை. அதனால இங்க ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு இறைவனது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று என்பார். இறைவனுடைய முதல் உபகாரம், எனவே அந்த முதல் உபகாரம் திரோதான சக்தியினுடைய உபகாரம். அவன் செய்கிற முதல் உபகாரம், முதல் உபகாரம் எது? பாசத்தின் வழி செலுத்துவதுதான் முதல் செய்கிற உதல்வாரம். அது முதல்வனது உபகாரம், முதன்மையான உபகாரம் அது. ஏன்னா ஆன்மாவுக்கு அறிவு விளங்காம இருக்கும் போது செய்ததுதான் ஒரு பெரிய உபகாரம், விளங்கினதுக்கு அப்புறம் செய்த உபகாரத்தை விட ஒருத்தன் கிடையில கிடக்கும் போது செய்கிற உபகாரம் தான் பெருசு இல்லையா? அது மாதிரி இது ரொம்ப தலையான உபகாரம். இந்த நான்காம் நூப்பாவில் சகசமலத்து உணராது என்று, சகசமலத்து உணராதுன்னு ரெண்டாவது அதிகரணத்தில் சொல்றாரா இல்லையா? சகசமலத்து உணராது அந்த கடத்தலுக்கு பேர் என்ன? கேவல நிலை இல்லையா? கேவலம் தானே. எனவே அங்க கேவலாவத்தையை சொன்னவர் இங்கே கருவிகளுடன் கூடிய சகலாபத்தை சொல்வது பற்றி சூத்திர இயைபு பெறப்படுகிறது. விளங்குதா? அங்க மூணாம் நாலாம் நூற்பாவில் என்ன சொல்லியிருக்கிறாரு? கேவலாபத்தை சொன்னார். இங்க அதை அடுத்து நிகழ்கின்ற சகலாபத்தை சொல்வதனால அந்த முறைமை பற்றி சூத்திர இயைபு பெறப்படுகிறது. அடுத்து அந்த நாலாம் நூற்பாவில் ஆன்மாவினுடைய இலக்கணம் சொன்ன வழி, அதற்கு அடுத்தாப்புல சொல்ல வேண்டியது என்னது? துணை காரணம் முதல் காரணத்தினுடைய இலக்கணம் சொல்லணும். துணை காரணம் முதல் காரணத்தினுடைய இலக்கணத்தை சொல்லணும். அதான் பாச இலக்கணம். அது அந்த அது என்னதுன்னு அங்கே கேள்வி வரும். அங்கே முதல் காரணம் துணை காரணம் ரெண்டாம் நூற்பாவில் சொன்னோம்ல, அதுக்கு இலக்கணம் எது என்ற அந்த அவாய் நிலையை நீக்கும் முகத்தான் ஓத்தியைவு பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே இந்த ஐந்தாம் நூற்பாவில் இந்த ஆன்மாவுக்கு அமைச்சு அரசன்னு சொன்னதுனால அவனுக்கு துணை வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியை பதில் கூறும் முகமாக அதிகரணியைவும் இல்லையா. அங்க நாலாம் நூற்பாவில் கேவல அவத்தை சொன்னதுனால அதற்கு அடுத்து சொல்ல வேண்டிய சகல நிலையை சொல்வ அந்த முறைமை பற்றி சூத்திர இயைவும் இல்லையா. அங்க நான்காம் நூற்பாவில் இந்த பசி இலக்கணம் சொன்னதுனால அதுக்கு அடுத்தால சொல்ல வேண்டிய துணை காரணம் முதல் காரணங்களுடைய இலக்கணம் சொல்ல வேண்டிய அந்த எது இந்த அவாய் நிலையை நீக்கும் முகத்தான் ஓத்தியைவும் பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே இந்த அஞ்சாம் நூற்பாவில் என்ன சொல்றாரு? அதுக்கு எழுவாயது விளம்பிய உள்ளத்துன்னு வருதா இல்லையா? அதுக்கு எழுவாயது எங்க? விளம்பிய உள்ளத்து விளம்பியன சொன்ன எங்க சொன்ன? நாலாம் நூற்பாவில் சொன்னேன். நாலாம் நூற்பாவில் உரைத்த அங்கே விளம்பிய, இதற்கு முந்திய நூற்பாவில் விளம்பிய உள்ளம். உள்ளம் என்னது? ஆன்மா. விளம்பிய உள்ளத்து இல்லையா? உள்ளம் என்பது அங்க உள்ளத்தால் ஆன்மா எப்படி அறிகிறது? அளந்து அளந்து அறிந்து அறிந்தும் அறியா. எதை அறியாது? விளம்பிய உள்ளத்தால் அளந்து அறிந்தும் அறியா. எவை அறியா? கருவிகள். இந்த அமைச்சர்கள் இருக்காங்களே, இந்த உயிர் இருப்பினால்தான் அது அறிகிறது. எனவே இந்த கருவிகள் உயிரால் அறிந்தாலும் அவை என்ன செய்ய மாட்டா? அறிவுடையன போல இருந்தாலும் அவை அறியா. அவை என்னது? ஷடம் இல்லையா? அதனால நாம் அறிகிறோம் என்பதை அறியா, நமக்கு தலைவனாய் இன்று செலுத்துவது உயிர் என்பதையும் அறியா இல்லையா. நாம அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம்.